நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டில் கோவிட் தொற்று தொடர்ந்து பரவிக்கொண்டிருக்கும் பின்னணியில் இந்த தொடரை கட்டுப்படுத்த அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் பரிசோதனை முறை ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் என்பது. ஆனால் இதை சிலர் முறையாக செய்வதில்லை, ஏமாற்றுகின்றார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இது குறித்து நாம் நடத்திய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் பரிமாறப்பட்ட கருத்துக்கள் இவை. சிறப்பு விருந்தினர் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக இயங்கும் சமூக ஆர்வலர் மணிகண்டன் சங்கர் அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல். நேர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு RAT, ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட். இந்த சோதனையை நம்மவர்கள் முறையாக பயன்படுத்துகின்றார்களா? உங்களுக்கு எப்படிப்படுகிறது? உங்கள் அனுபவம் என்ன? சிலர் வேண்டுமென்றே தவறாக பயன்படுத்துகின்றார்களா? நெகட்டிவ் என்று சொல்கின்றார்களா? பாசிட்டிவ் என்று சொல்கின்றார்களா? நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் சங்கர் அவர்கள். சிட்னியில் வாழும் அவர் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர், சமூக அக்கறை கொண்டவர். மணிகண்டன் சங்கர் அவர்கள், வணக்கம். மணிகண்டன்,
வணக்கம். ரைசல் ஐயா,
எப்படி இருக்கீங்க?
நலமாக இருக்கிறோம், நீங்கள்? நலமாக இருக்கிறோம்,
நலமாக இருக்கிறேன். முதல்ல வந்து இப்போ RAT சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட். இந்த சோதனையை வந்து நம்மவர்கள் வந்து சிலர் முறையாக பயன்படுத்துகின்றார்கள், சிலர் முறையாக பயன்படுத்துறது இல்லை. அதை வந்து அந்த சிஸ்டமும் சரியில்லை, இவங்க பயன்படுத்துறதும் சரியில்லைன்னெல்லாம் சில விமர்சனங்கள் நீங்கள் கூட சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. உங்கள் அனுபவம் என்ன? உங்கள் நண்பர்கள் எப்படி பார்க்குறாங்க? உங்களுக்கு எப்படி படுது சொல்லுங்களேன்.
நீங்கள் சொல்கிறது ஓரளவில் உண்மைதான், வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஆனால் பரவலான மக்கள் அபிப்பிராயம் இப்போ உணர்ந்து இந்த கொரோனா பாதிப்பு ரொம்ப வெகு நாட்களாக போய்கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் பட்ட துன்பங்கள் அளவில்லாதது. ஸோ இப்போ வந்து இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டுங்கிற ஒரு சிக்கலான நடைமுறை வந்த அப்புறம் என்ன ஆகி போயிடுதுன்னா, இதை ஏன் கொஞ்சம் நம்ம ஒரு ஃபைனான்சியல் பெனிஃபிட், அதாவது இதனால் ஏதாவது நிதி உதவியோ இல்லை ஆதாயம் கிடைக்கும் பட்சத்தில் அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே மேலோங்கி வந்து கொண்டு இருக்கிறது அந்த மாமன். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம தமிழர்கள கலாச்சாரத்துல நம்ம ஒரு குழுவா ஒரு கூட்டமாக வாழக்கூடியவர்கள். தமிழர் கலாச்சாரத்துல நம்மளுடைய அனுபவங்களை, நம்மளுடைய நமக்கு வாழ்க்கையில் நடக்கூடிய அனுபவங்களை நம்ம நம்மளுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்வதும், அதுக்கு அவங்க அதை அந்த காரியத்தை செய்ய முயற்சிக்கும் பொழுது, நம்ம கூட்டமாக இருக்கும் பொழுது நம்ம ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுவது தமிழர் கலாச்சாரத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம் தமிழர் கலாச்சாரம்ங்கிறது உணர்வினால் கூட்டப்பட்டது. நம்ம ரொம்ப அதிகமான உணர்வாளர்கள் நம்ம தமிழர்கள். ஸோ அதனால என்ன ஆயிடுது, தமிழர்களுடைய உணர்வாளர்களாக்குறதுனால என்ன ஆயிடுது, நான் எனக்கு பணம் கிடைச்சிருக்கு, நான் என் நண்பர்கள்ட்ட பயந்துக்கிறேன், என் நண்பர் கேட்கிறாரு நீங்க எப்படி பண்ணினீங்க எனக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னா, நான் யோசிக்கிறது இல்லை, இது தவறு, நான் பண்ணியதே தவறு, என் நண்பரை ஊக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாம என் நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது மேலும் மேலும் அதிகமான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. வருத்தத்துக்குரியது, ஆனா இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். ஒரு சில உதாரணங்கள் தான் சமீப காலத்துல நண்பர்கள் வட்டாரத்துல பார்த்தது. ஒரு ஒரு முக்கியமான உதாரணம் கூட சொல்லலாம். நண்பர் ஒருவருடைய மனைவி ஆசிரியை, அவர்கள் குழந்தை ஏர்லி எஜுகேஷன் சொல்லக்கூடிய அளவிலே குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே வேலை பார்க்கின்ற ஆசிரியை. அவர்களுக்கு இப்ப ஒரு பள்ளி தொடக்க நடைமுறை என்னவென்றால், அவர்களுக்கு வாரத்துக்கு இடமுறை இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் என்பதை செய்ய வேண்டும். அதில் முதல் முறை நாளை பள்ளி செல்ல முன் இன்று செய்ய வேண்டிய செய்து அவர்கள் அந்த ரிசல்ட்டை அவர்களுடைய, அதாவது அதனுடைய முடிவை அவர்களுடைய தலைமை ஆசிரியருக்கு அல்லது ஒரு
குறிப்பிட்ட நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்றைய செய்து அனுப்பி இருக்கணும்,
பண்ணிருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், இப்ப அவர்கள் பள்ளிக்கு போக விரும்பவில்லை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய அனுபவத்துல நண்பர்கள், அவர்கள் நண்பர்கள் சில பேர் கொரோனாவினால் சமீபத்தில் பாதிக்கப்பட்டது அதை பார்த்திருக்கிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டதை பார்த்திருக்கிறார்கள், இந்த அம்மையால் தான் பள்ளிக்கு போக வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். உடனே இன்னொரு நண்பரிடம் வந்து, நான் அருகில இருந்தனால இதை நேரடியா பார்த்து இன்னொரு நண்பரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவங்க கேக்குறாங்க, இது நான் எப்படி சும்மா நெகட்டிவ் என்று சொன்னால் போதுமா, அதாவது எனக்கு கொரோனா இருப்பதாக என்னுடைய ரேபிட் டெஸ்ட் வந்தால் போதுமா, சொன்னால் போதுமா, இல்லை அதை புகைப்படம் எடுத்து அந்த டெஸ்ட் கிட்ட கொடுக்கணுமா, அப்ப யாருக்கிட்ட, நான் யாராவது நெகட்டிவ் வச்சவங்க இருக்காங்களா, டெஸ்ட் நெகட்டிவ் காட்டியவர்கள் இருக்காங்களா, யாரும் தெரியுமா உங்களுக்கு, அவங்ககிட்ட ஏதாவது போட்டோ எடுத்திருக்காங்களா, இந்த இது போன்ற ஒரு உரையாடல்கள் நடக்கின்றதை இன்று நான் கவனித்தேன். இது ஒரு வருத்தத்துக்குரியது. அதாவது ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் என்ற நடைமுறை கொண்டு வந்ததற்கான என்னவென்றால் அடிப்படையிலே அதனுடைய அறிகுறி யாருக்கும் இருக்கும் பட்சத்தில் அதை உறுதி செய்வதும் பட்சத்திலும் பிசிஆர் என்ற டெஸ்ட் செய்வதற்கு மிக அதிக அளவில் மக்கள் கூட்டம் போனதால் அதை நடைமுறைப்படுத்த இயலாத காரணத்தினால் இதை ஊக்கப்படுத்தினார்கள். ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்டை செய்யுமாறு ஊக்கப்படுத்தினார்கள். இதில் பாசிட்டிவ் என்று வந்தவர்களை மட்டுமே பிசிஆர் செய்ய வர சொல்லி பல இடங்களில் மக்களை திருப்பி அனுப்பிய சம்பவங்களும் நடந்தது.
ஆமா ஆமா.
இப்ப இது
இல்ல அப்படி பார்த்தா இப்ப ஒருத்தருக்கு வந்து இப்ப நெகட்டிவ் டெஸ்ட் வந்து அந்த ரிசல்ட் வந்திருக்குன்னா அந்த அதே புகைப்படத்தை வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாமே இல்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கேள்வி வருது இல்லையா?
அதுதான், அது உண்மை. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் ஒரு அலட்சியமான ஒரு ஒரு பேச்சு உரையாடல வருது. என்னன்னா இது எப்படி கண்டுபிடிச்ச முடியும், என்னது இல்ல அப்படின்னு எப்படி சொல்லிட முடியும்? அவங்க படத்தை தானே பாக்குறாங்க, என் கை எதுவுமே இல்ல, வெறும் படம். அது ஒரு வீட்டுல ஒரு பர்னிச்சர் மேல ஒரு ஒரு பலகை மேல வச்சு நான் எடுக்கப்பட்ட படமா இருந்ததுன்னா என் கை இல்ல, அதை எனக்கு அனுப்புறாங்க, நான் அதை திருப்பி இன்னொரு ஆளுக்கு அனுப்புறேன், இதுல என்ன தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
இன்னொன்னு வந்து இப்ப கோவிட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாசிட்டிவா உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னா வந்து அரசு நிதி உதவி வழங்குறதுனால நிறைய பேர் பாசிட்டிவ்னு சொல்றதாக சிலர் அது மாதிரியும் ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு.
அது வந்து பெருமளவில் இல்லை. ஏன்னா நம்ம மக்களிடம் ஒரு ஒரு பாராட்டத்தக்க அம்சம் என்னன்னா தவறான முறையில பொருளுதவி ஈட்டணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட அடிப்படையில கிடையாது. மக்கள் வந்து ஏன்னா தமிழர் கலாச்சாரம் என்ன, நம் நன்னெறிகளை சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்ட கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம். எப்படி வாழ வேண்டும் என்று நம்ம வாழ்க்கை முறையிலேயே இருக்கு. தமிழர் வாழ்க்கை முறையில எல்லா இலக்கியங்களும் நம்ம படிக்கிற பள்ளியில சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள்லையும் தமிழர் பாடல்கள்லையும் நம்ம எப்படி வாழணுங்கிற ஒரு ஒழுக்க நடைமுறையை சொல்லிக் கொடுத்துருக்கு. அதனால தவறான முறையில பணம் ஈட்டணுங்கிற நோக்கத்தோட எல்லாரும் செயல்படுறதா என தோணல. ஒரு சிலர் அறியாமையினால பண்ணலாம், இல்லை இந்த ஏற்கனவே நான் கூறிய மாதிரி இந்த கொரோனாங்கிறது வெகு நாட்களா போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 2 வருடங்களா போயிட்டு இருக்கு. இதனால வேலை இழந்ததோ பொருளாதார சிக்கல், பல விதமான பொருளாதார சிக்கல்ல இருக்கக்கூடியவங்க ஏதோ தங்களுடைய சூழ்நிலை தாங்க முடியாம தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சிற்சில சம்பவங்கள் நடக்குது. இப்ப எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய வேலையை 2 முறை, அதாவது முதல் முறை அவருடைய வேலையை வந்து முழு நேர பணியாளராக இருந்தவரை பகுதி நேர பணியாளராக மாத்தினாங்க. ஏன்னா கொரோனாவினால அவங்க அவர் வேலை பார்த்த நிறுவனத்துல பொருள் இழப்பு ஏற்பட்டதுனால அப்படி மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அவரை ஸ்டேண்ட் டவுன், அதாவது சம்பளம் இல்லாமல் விடுமுறையில் வைத்திருந்தார்கள் 3 மாதம். அந்த 3 மாதமும் அவரால் எந்த விதமான வேலையும் அவரால் பிடிக்க முடியவில்லை. சென்ட்ரலிங் கொடுத்த பணம் பத்தவில்லை. அவருக்கு மார்டேஜ், அதாவது வீட்டு கடனுக்கு கட்ட வேண்டியது, 2 குழந்தைங்களுக்கு செலவழிக்க வேண்டிய சிக்கல், எல்லா சூழ்நிலையும் கலந்து வந்தார். அதுக்கப்புறம் நிறுவனம் மறுபடியும் வேலையை சேர்த்த பொழுது சேர்த்த 30 நாட்களிலேயே அவர் பணியை விட்டு அவரை ரெடனன்சி, அதாவது பணியை விட்டு நிறுத்தி விட்டார்கள். இப்ப இந்த நபர் வந்து தன்னுடைய வீட்டு கடனை செலுத்த வேண்டும். ஒரு ஒரு சிக்கலான நேரத்துல ஏதாவது ஒரு வழியில பணம் வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் மக்கள் செய்யக்கூடிய ஒரு சிற்சில சம்பவங்கள் நடக்கிறது.
ஆனா அது வந்து ரொம்ப பரவலாக அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி பாக்கலாம் இல்லையா?
ஆமா, அது பெரிய பரவலா இல்ல.
மணிகண்டன், அடுத்த கேள்வி எப்படின்னா இப்ப RAT அந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து இலவசமாக கன்செஷன் கார்டு உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அல்லது தர்றோம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இல்லையா? ஆனா ஆட்கள் அங்க வந்து ஃபார்மசி அந்த மருந்தகங்களுக்கு போனா அங்க வந்து இல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அது வந்து முழுமையாக செயல்படுத்தும் அளவிற்கு இந்த திட்டம் வந்து முறையாக அறிவிக்கப்படவில்லை, முறையாக செயல்படவில்லை அப்படின்னு சிலர் விமர்சிக்கிறாங்க. ஆனால் அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா எப்படி பண்ண முடியும், ஏன்னா ஒரே திடீர்னு இவ்வளவுக்கு மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து RIT சோதனை கருவிகள் தேவைப்படுறத வந்து எப்படி வந்து நாம் கொண்டு வர முடியும் ஒரே நாளில்ங்கிறது ஒரு வாதமாக இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அது உண்மைதான். அரசாங்கம் இந்த விஷயத்துல மறுக்க முடியாத உண்மை என்னன்னா அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டேன் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் என்னன்னா உங்களால தடுப்பு மருந்துகளை உங்களால கொண்டு வர முடிஞ்சது, கொஞ்சம் தாமதமான கூட உங்களால தடுப்பு மருந்துகளை ஏற்படுத்த முடிஞ்சது, எல்லாருக்கும் தடுப்பூசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிஞ்சது உங்களால. இது வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட் என்பது உங்களுக்கு தெரியும், அரசு நிர்வாகத்துக்கு தெரியும். இது ஒரு காலத்தில் இது தேவைப்படும், இது இதை வைத்து இது அதுவும் பொதுவாக இந்த கிறிஸ்மஸ் போன்ற பெரிய விழான காலங்களில் பண்டிகை விடுமுறை காலங்களில இந்த பிசிஆர் டெஸ்ட் அழைக்கப்படுகின்ற அந்த டெஸ்டுக்கு வந்து அதிகமான கூட்டம் வரும் மக்கள், அதற்காக நம்ம இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்டை கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற திட்டமிடல் கவர்மெண்ட் அரசாங்கத்திடம் இல்லை. ஒரு செய்தி கூட வந்துச்சு நாளிதழ்ல, வந்த செய்தி வந்து ஸ்காட் மாரிசனுடைய அரசு வந்து நவம்பர் மாசமே இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்கலாம், அது பண்ணல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிசம்பர் எண்டு டுவெல்த்க்கு டிசம்பர் எண்டு இல்லாம ஸ்டாக்கிங் பண்றதுனால ஆர்டர் பண்றதுனால ப்ரொடக்ஷன் இல்ல, தயாரிப்பு இல்ல, அதனால ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடிய அளவுல கிட் இல்ல, சப்ளையர்ஸ் இல்ல, இது ஒன்று இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட்ல பாத்தீங்கன்னா, இது வருத்தத்துக்குரிய செய்தி, இதனால தான் அரசாங்கம் தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லுவேன். சரி, இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட்ட அரசாங்கம் கொள்முதல் செய்து முறையாக முதலிலிருந்தே விநியோகம் செய்திருந்தால் முதலில் அதிக விலை வீக்கம், ஏன்னா ஒவ்வொரு கிட்டும் சில பேர் சில இடங்கள்ல $30 எல்லாம் கொடுத்து வாங்கியதால் பணம் கொடுத்து சில பெரும்பாலான இடங்கள்ல கிடைக்கல. இதுல ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, சில இடங்கள்ல வணிகர்கள் இதை பெரும் பொருள் ஈட்டும் நோக்கத்தோடு பதுக்கி வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் வருது. நம்ம இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ரெட்ஃபன் கிட்ட அப்படின்னு ஒரு ஒரு ஏரியால ஒரு நபர் வந்து 500 அட்டைகளில் உள்ள ரேபிட் டெஸ்ட் கிட்டை பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடிச்சு போலீசார் அவர் இதிடம் பறிமுதல் செய்தார். இதை எல்லாத்தையும் அரசாங்கம் முறைப்படுத்த தவறிவிட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில.
வாங்க பேசலாம் நிகழ்ச்சி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். மணிகண்டன் சங்கர், நீங்க கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களது கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள், மிக்க நன்றி உங்களுக்கு. இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.